சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 28.
ஒழிப்புரை. இன்னும் கூறுவோம், கேள். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புரிகள் உயிரின் துணையினாலேயே தம் புலன்களை அறிகின்றன. அவை புலன்களை அறிவதற்கு உயிர் அவற்றில் பொருந்தி அவையாய் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அவ்வாறு உயிர் அப்பொறிகளோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கவில்லை என்றால் அப்பொறிகள் ஏதொன்றையும் அறிய மாட்டான். இங்கனம் ஐம்பொறிகள் அறிவதற்கு உயிர் அப்பொறிகளை இடங்கொண்டு அப்பொறிகளேயாய் நிற்றல் போல, யாம் உனது அறிவினுள் பொருந்தாமல் பொருந்தி நீயேயாய் நின்று உன்னை உணரும்படி செய்து வருவோம்.
முடிஞ்சதா?
விளக்கம் இருக்கு, அடுத்தது விளக்கம்
தொடங்க.
விளக்கம். ஐம்பொறிகள் உயிருக்கு ஓமையாதல். ஐம்பொறிகள் தாமாக அறியா. இது எப்படி தெரிகிறது? உயிர் நீங்கிய உடம்பில் கண், காது முதலிய பொறிகள் கெடாமல் நல்ல நிலையில் இருந்தாலும் அவை அறிதலாகிய தொழிலை செய்வதில்லை. அவை தாமே அறியா என்பதும் உயிர் தம்மோடு பொருந்திருந்த போதே அவை அறியும் என்பதும் இதனால் விளங்கும். அந்த ஐம்பொறிகளின் நிலையில்தான் உயிரும் உள்ளது. உயிரும் தானாக அறிவதில்லை. உயிர்க்கு உயிராக இறைவன் பொருந்தி நின்று அறிவிக்கும் போதே உயிர் யாதொன்றையும் அறியும் வன்மையை பெறுகிறது. எவ்வாறு ஐம்பொறிகள் உயிரால் அறிகின்றனவோ அவ்வாறே உயிரும் இறைவனால் அறிகின்றது. இவ்வகையில் ஐம்பொறிகள் உயிருக்கு
ஓமையாகின்றன.
இல்லங்க, அடுத்த ஒரு ஒரு பேரா இருக்கு. மேவாமல் மேவுதல் அதை சொல்றாரு. மேவாமல் மேவுதல். ஒரு பொருள் தன் தன்மையை சிறிதும் இழக்காமல் மற்றொரு பொருளோடு பொருந்தி ஒன்றுபட்டு அப்பொருளேயாய் நிற்றலே மேவாமல் மேவுதலாகும். இறைவன் உயிரோடு பொருந்தி தான் சிறிதும் தோன்றாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியாக அதனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றான். அவ்வாறு நின்றாலும் அவன் தன் இயல்பில் சிறிதும் மாறுவதில்லை. எதிலும் தோயாமல் நிற்பவன் அவன். இந்நிலையே மேவாமல் மேவுதல் என்பது. உயிரின் நிலையோ இதனின் வேறுபட்டது. உயிரறிவு எப்பொருளை பொருந்தினாலும் அப்பொருளின் தன்மையை பெற்று அதன் வண்ணமாய் திரிந்து நிற்கும். இது பற்றிய விளக்கத்தை முன்னே கூறியிருக்கிறோம் செய்யுள் 24. இறைவன் உயிரில் பொருந்தி உயிரேயாய் நின்று உணர்த்தி வருகிறான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. அதோடு
முடிந்தீங்க.
இறைவன் உயிரில் பொருந்தி உயிரேயாய் நின்று உணர்த்தி வருகிறான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. ஒன்றாய் இருத்தல்.
அந்த கடைசி பந்தி முழுவதையும்
உயிரின் நிலையோ இதனின் வேறுபட்டது. உயிரறிவு எப்பொருளை பொருந்தினாலும் அப்பொருளின் தன்மையை பெற்று அதன் வண்ணமாய் திரிந்து நிற்கும்.
இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஒன்றாய் நின்று காட்டுகிற காட்சியைக்கு உவமை சொல்லுகிற பொழுது உயிர் நம்முடைய பொறிகளோடு பொருந்தி காணுகிற காட்சியை உவமிக்கிறார்கள். உயிர் இல்லாத பட்சத்திலே பொறிகளுக்கு காணும் தன்மை இழக்கப்படுகிறது. உயிர் இல்லாத பட்சத்திலே உயிரை ஒரு உடம்பை விட்டு நீக்கி விட்டோமானால் பொறிகள் எல்லாம் அப்படியே இருந்தாலும் காட்சி இருக்காது. இதை உவமையாக சொல்லுகிறார்கள். இறைவனுடைய செயலுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். உயிர் பொறிகளோடு கலப்பது போலத்தான் இறைவன் உயிரோடு கலந்து காட்சிகளை காட்டுகிறான். இது ரொம்ப நுட்பமான இடங்கள். இன்னும் மேலே அழகாக விரிவிப்பார்கள். வெளியிலே நின்று காட்சியை காட்டுவது என்பது ஒரு உபகாரம். உள்ளே நின்று காட்சியை காட்டுவது என்பது ஒரு உபகாரம். வெளியே நின்று காட்சிகளை காட்டுவதற்கு சூரிய ஒளியாக நின்று கண்ணொளியை வழங்க செய்வது உவமையாக எடுக்கிறார். உள்ளே நின்று காட்சிகளை காட்டுவதற்கு உயிர் உள் நின்று பொறிகளை விளக்கம் செய்வதற்கு ஓமானமாக எடுக்கிறார். உயிர் இல்லாவிட்டால் காட்சி பெறாது. அது போல இறை இல்லாவிட்டாலும் இறை உள் நின்று உணர்த்தாவிட்டால் நம்முடைய ஆன்மாவுக்கு காட்சியற்று போகும். இதுதான் சொல்ல வந்தது. இதிலே ஒரே ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், உவமை உவமை என்று ஒன்றை சொல்லுகிற பொழுது நம்முடைய இலக்கணக்காரர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உவமை என்பது ஒரு குடை உப்பு என்று ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கிறார்கள். உவமை சொல்வதென்பது ஒரு பகுதியைத்தான் விளங்கப்படுத்தும், உவமை என்பது முற்று முழுதாக பொருளை விளங்கப்படுத்தாது. இது நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். நம் முன்பு பலதரமாக நாங்கள் திருக்குறள் வகுப்பிலே படித்திருக்கிறோம். கிளி போல பெண் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அழகு என்ற ஒரு பகுதி விளங்கப்படுத்தப்படுகிறதே தவிர கிளிக்குரிய அத்தனை லட்சணமும் பெண்ணிடம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது தவறாக ஆகிவிடும். உவமை என்பது ஒரு பகுதியை விளங்கப்படுத்தும். அதை நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உவமை என்பது ஒரு பகுதியை விளங்கப்படுத்துகிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் இந்த உவமையை காண வேண்டும் என்கிறார். எந்த உவமையை? உயிர் பொறிகளோடு கலந்து காட்சியை காணுகிறது, காட்சியை கொடுக்கிறது. உயிர் இல்லாத பட்சத்திலே பொறிகளுக்கு காட்சி இல்லை. அது இது இது உவமை. இதை எதை எதோடு பொருத்துகிறார்கள்? இறைவன் உள்ளே நின்று உயிர்களுக்கு உயிரோடு பொருந்தி காட்சியை கொடுக்கிறான். உயிர் பொறிகளோடு கொடுக்கிற காட்சியும் இறைவன் உயிரோடு பொருந்துகிற காட்சியையும் ஒன்றுக்கொன்று உவமையாக்கி ஒன்றை உண்மையாக்கி சொல்லுகிறார். கடைசி பந்தியிலே அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், உயிர் பொறிகளோடு சேர்ந்து காணுகிற காட்சி என்ற ஒன்று, இறைவன் உயிரோடு கலந்து காட்டுகிற காட்சி என்பது ஒன்று. இதிலே காட்டுதல் என்பதிலே ஒற்றுமை இருக்கிறதே தவிர வேற்றுமையும் கலந்திருக்கிறது என்கிறார். உயிர் பொறிகளோடு கலந்து காணுகிற பொழுது அது வேற்றுமை இல்லாமல் கலந்து விடுகிறது. உயிர் உயிர் பொறிகளோடு கலக்கிற பொழுது பொறிகளிலே உயிர் தானே கலந்து அதே தன்மை பெற்றுவிடும், பொறித்தன்மை பெற்று விடுகிறது. அதனாலே தான் நான் கண்ணால் காணுகிறேன் என்றேன். கண்ணால் காண்பதில்லை, ஆன்மாதான் காணுகிறது. கண்ணால் காணுகிறேன் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஆன்மா கண்ணிலே முழுமையாக கலந்து விட்ட உணர்வு வருகிறபடியால் ஆன்மா காணுகிறது என்று சொல்லாமல் கண்ணே காண்கிறது என்று சொல்லுகிற முறைமை வந்திருக்கிறது. அப்ப அந்த கலப்பு அவ்வளவு ஒற்றுமையானது. ஆனால் இறைவன் உயிரோடு கலக்கிறது இப்படி அல்ல என்றார். இறைவன் உயிரோடு கலக்கிற பொழுது என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இறைவன் உயிரோடு கலப்பான், ஆனால் அவன் தனித்தும் நிற்பான். உயிர் பொறியலோடு கலக்கிற பொழுது அது தன்னை இழந்து கலந்து போகிறது. ஆனால் உயிரோடு இறைவன் கலக்கிற பொழுது காட்சி அதற்கு காட்டுகிற அளவு கலக்கிறானே தவிர, இந்த உயிர் பொறிகளோடு கலக்கிற பொழுது தன்னை இழந்து கலப்பது போல இறைவன் கலப்பதில்லை. அவன் கலந்து காட்டுவதோடு தனித்து நிற்கிறான் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்லுகிறான். முன்பும் ஆன்மாவை பற்றி சொல்லுகிற பொழுது ஆன்மாவினுடைய செயல்கள் சொல்லித்தான் ஆன்மாவை விளங்கப்படுத்தினார். இப்பொழுதும் இறையை விளங்கப்படுத்து என்று சொல்லுகிற பொழுது இறையினுடைய செயலை சொல்லி விளங்கப்படுத்துகிறார் என்பதை தேர்வு கொள்ளுங்கள். ரெண்டு உவமை என்னவென்றால் வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு உவமை. ஒன்று, ஒளியாக நின்று சூரியன் வெளியிலே நின்று கண்ணுக்கு காட்சி காட்டுகிறது சுருங்க சொன்னார். அதுபோல இறைவன் வெளியே நின்று உயிரோடு ஒன்று வேறாக நின்று உயிருக்கு ஒளியை கொடுத்து காட்சியை காட்டுகிறான். இது ஒன்று. பிறகு உயிர் உள்ளே நின்று பொறிகள் ஊடாக காட்சி காணுகிறது. அதுபோல இறைவன் ஆன்மாவுக்கு உள்ளே நின்று ஆன்மாவுக்கு காட்சி காட்டுகிறான். ஆன்மாவுக்கு உள்ளே நின்று பொறிகளுக்கு உள்ளே நின்று ஆன்மா காட்சி காணுகிற பொழுது பொறி ஆன்மாவோடு இரண்டரை கலந்து போகிறது. ஆனால் இறைவன் இரண்டரை கலந்து காட்டினாலும் தனித்து நிற்பான். இவ்வளவு தான் செய்.
அந்த பாடல் முடிஞ்சிச்சுங்க. அந்த 28 முடிந்து விட்டது. 29, இறைவன் உடனாய் நிற்றல் அக்கரங்கட்கு எல்லாம்
உடனாய் நிற்றல் என்பதை சொல்லிவிடுகிறேன். ஒன்றாய் நிற்றல் எங்களுக்கு தெரியும், வேறாய் நிற்றல் தெரியும், உடனாய் நிற்றல் அது உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் நான் புதிதாக இருக்கிறவர்களுக்காக, உடனாய் நிற்றல் என்பது செலுத்தி நிற்றல். ஒன்றாய் நிற்பதுன்னு அதனோடு சேர்ந்து நிற்பது, வேறாய் நிற்பது என்பது அதுல இருந்து வேறுபட்டு நிற்பது, உடனாய் நிற்பது என்பது அதனை செலுத்தி நிற்பது. ஆன்மாவை இறைவன் ஆன்மாவோடு கலந்து நிற்பான், பிரிந்து நிற்பான். ஆன்மாவை செலுத்தி நிற்கிற வேலையும் அவன் செய்கிற வேலை. இந்த மூன்று காரியத்தையும் இறைவன் உயிருக்கு உபகாரமாக செய்கிறான். ஒன்றாய் நிற்றல், வேறாய் நிற்றல், உடனாய் நிற்றல். ஒன்றாய் நிற்றல் வேறாய் நிற்றலை முதல் பாடலிலே சொன்னார், ஒன்றாய் நிற்றலை அடுத்தது சொன்னார். இப்பொழுது உடனாய் நிற்றலை விளங்கப்படுத்த போகிறார். எப்படி உயிரை ஆன்மா இறைவன் செலுத்துகிறான் என்பதை சொல்ல போகிறார்.
அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம்.
எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு.
அதாவது நான் நினைக்கிறேன், இந்த தத்துவ பாடம் உவமை என்ற ஒன்று இல்லாவிட்டால் தத்துவம் படிக்க முடியாது. ஏனென்றால் சூக்குமத்தை பற்ற வேணும், அதான் பெரிய சிக்கல். ஆன்மாவும் சூக்குமம், பதியும் சூக்குமம், பசுவும் சூக்குமம், பாசமும் சூக்குமம். இதை இந்த சின்ன புத்தியை வைத்து பற்ற வேண்டும். சின்ன புத்தி என்பது சிறிய புத்தி என்ற அர்த்தம், சின்னத்தனமான புத்தி என்ற அர்த்தம் இல்லை. இந்த சின்ன புத்தி எப்படி அதை பெற்ற வேண்டால் உவமைகள் இல்லாமல் பெற்ற முடியாது. அதற்கு இவர்கள் தத்துவக்காரர்கள் கையாளுகிற உவமை என்பது பிரமிக்கத்தக்க உவமைகளை வைத்து விளங்கப்படுத்துவார்கள். இங்க பாருங்கள், ஒன்றாய் நிற்றலுக்கு சூரிய ஒளியை சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். பிறகு ஆன்ம ஒளியை சொல்லி ஒன்றாய் நிற்றல் வேறாய் நிற்பதுக்கு அதை சொன்னார்கள், ஒன்றாய் நிற்பது சொன்னார்கள். இப்பொழுது உயிரை இறைவன் எப்படி செலுத்தி நிற்கிறான் என்பதற்கு அகர உவமைக்கு வருகிறார். நாங்கள் திருக்குறளிலே முதல் குறளிலே படித்த உவமை அது, படித்தபடியால் உங்களுக்கு அது அடிப்படையிலே பெரும்பாலும் இல்லாமே தெரியும். இல்லாட்டி இந்த இடத்துல நிப்பாட்டு ஒரு மணி நேரம் கச்சேரி வைக்க வேண்டிய இடம் இந்த இடம். அவர் அகரத்தை சொல்லுகிறார், நீங்கள் படியுங்க, நான் சும்மா மேலோட்டமா பார்ப்போம்.
அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றாற்போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் எக்கண்ணும்.
இவ்வளவு நிப்பாட்டுங்க. அதாவது அச்சரங்களுக்கு ஆனா உயிர்க்குயிராய் நிற்கின்றது. இது தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்திறப்பு. இறைவனை விளங்கப்படுத்த ஏஐ வைத்து நீங்கள் விளங்கப்படுத்த முடியாது. ஏபிசியில வருகிற ஏஐ வைத்து விளங்கப்படுத்த முடியாது, அகரத்தை வைத்துதான் விளங்கப்படுத்த முடியும். அது தமிழர்கள் என்பதற்காக தமிழை தூக்கி வைத்து சொல்லுகிற விஷயம் இல்லை, உண்மையை சொல்லுகிறார்கள். என்னவென்றால் அது நீங்கள் ஒரு தரம் அந்த முதல் வகுப்பை திருக்குறள் முதல் வகுப்பை நினைத்துக் கொண்டால் போதும். என்னவென்றால் நமக்குள்ளே இருந்து ஒரே ஒரு சவுண்ட் தான் வருகிறது, ஒரே ஒரு சவுண்ட் தான் நமக்குள்ளே இருந்து வருகிறது. அதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் உராய்வின்றி ஓசை பிறக்காது. இது ஒரு அடிப்படை உண்மை, உராய்வின்றி ஓசை பிறக்காது. எங்கேயாவது சத்தம் வருகிறது என்றால் ரெண்டு பொருள் உராய வேண்டும், உராய்வின்றி ஓசை பிறக்காது. ஆனால் ஒரே ஒரு ஓசை உராய்வின்றி பிறக்கிறது என்கிறார்கள். அந்த ஓசை தான் எங்களுடைய வாக்கு. நமக்குள்ளே இருந்து அது பிறக்கிற விவரம் எல்லாம் வாக்கு பெற்று படிக்கிற பொழுது படிக்க போறோம். நமக்குள்ளே இருந்து ஒரே ஒரு சவுண்ட் கிளம்புகிறது, ஒரு சவுண்ட் தான் கிளம்புகிறது. அதையெல்லாம் அப்படியே 2000 ஆண்டுக்கு முன்பு இவ்வளவு தூரம் அக்குவராணிவராக பிரித்தறிந்திருக்கிறார்களே என்பதை விட சயின்ஸ் வேற ஒன்று இருக்க வாய்ப்பில்லை. நாங்கள் அதைத்தான் அறிவியல் என்கிறோம், இதை என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்திருக்கிறார்கள், இந்த சவுண்டை கவனித்திருக்கிறார்கள். இது உராய்வின்றி பிறக்கிற ரெண்டு தேயவில்லை, உள்ளே இருந்து ஒரு சத்தம் கிளம்புகிறது. அந்த சத்தம் எந்த உராய்வும் இல்லாமல் பிறக்கிற சத்தம். இந்த சத்தம் கிளம்பி மேலே வருகிறது. இந்த சப்தத்தினுடைய ரூபம் என்ன? நான் சொல்லுகிறது அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு சப்தத்தையும் பரிவடிவாலும் ஒளிவடிவாலும் குறிக்கலாம். எந்த ஒரு சப்தத்துக்கும் பரிவடிவம் என்று ஒன்று இருக்கும். ஒளிவடிவை இசைக்கெல்லாம் நோட்ஸ் எழுதுகிறார்கள் வெள்ளைக்காரர்கள், நோட்ஸ் எழுதி வச்சுதான் வாசிக்கிறார்கள். அப்ப நோட்ஸ்ன்றது என்ன, இசையா? இல்லை, இசைக்கு பரிவடிவமும் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த வரி வடிவத்தை பெற்ற ஒளி வடிவம் வரும். இப்ப வயலின்லே அந்த நோட்ஸை வாசித்தால் அவர்கள் நினைத்த அந்த அந்த சவுண்ட் வெளியிலே வருகிறது. அதைத்தான் வரி வடிவத்துக்கும் ஒளி வடிவத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது இசையிலும் உண்டு, இயலிலும் உண்டு. இயலிலே என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சப்த ரூபத்துக்கு வரி வடிவம் அமைத்தார்கள். ஏதாவது ஒரு சப்த ரூபம் நமக்கு புரியும்படியான வரி வடிவம், அதே வரி வடிவத்துக்கூடாக அந்த சப்தத்தை காட்டுகிறது. அப்போ அந்த வரி வடிவத்தை சொன்னால் அந்த சப்த ரூபம் வெளியிலே வரும். இதுதான் அவர்கள் மொழியிலே செய்து வச்சிருக்கிற நுட்பம். அவர்கள் என்ன பார்த்தார்கள், வாயிலிருந்து பல விதமான அச்சரங்கள் வருகின்றன. அது எத்தனையோ வகையான மொழிகள், ஒவ்வொரு மொழிகளிலும் எத்தனையோ வகையான அச்சரங்கள் மொழிகள் வருகின்றன. ஆனால் நம் தமிழர்கள் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்னவென்று கேட்டால் அடியிலே இருந்து உராய்வின்றி வருகிற சப்தம் ஒரே ஒரு சப்தம்தான். அந்த சப்தம் என்னவென்றால் ஆ என்ற ஓசை. இலக்கணக்காரர்கள் இதுக்கு ரொம்ப நுட்பம் பண்ணி எழுதுகிறார்கள். அங்காக்க புறக்கும் ஓசை என்கிறார்கள். அங்காத்தல் என்றது வாயை சும்மா திறத்தல், ஆ திறத்தல், அங்காத்தல். என் குருநாதர் அவர் இலக்கணத்திலே ரொம்ப ஆழமானவர்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் சொல்வார், தொல்காப்பியருக்கும் நன்னூலாருக்கும் இடையிலேயே இந்த விஷயத்திலே வேற்றுமை பண்ணியிருக்கிறார்கள் என்று தொல்காப்பியரை பாராட்டுவார். என்னவென்றால், இவர் அங்காந்து பிறக்கும் ஓசை என்பார் ஆர் நன்னூலார். அது சரியான வார்த்தையிலே நான் சொல்கிறேனோ தெரியவில்லை. அவர் அங்காக்க பிறக்கும், அது என்னவென்றால் அது வித்தியாசம் சொல்கிறேன், எனக்கு சூத்திரம் சொல்ல வரவில்லை, வித்தியாசம் சொல்கிறேன். ஒன்று, ஒருவர் சொன்னார் வாயை திறக்க பிறக்கும் ஓசை என்றார் நன்னூலர். வாயை திறக்க பிறக்கும் ஓசை என்றார் நன்னூலார். தொல்காப்பியர் சொன்னார் வாயை திறப்பித்து பிறக்கும் ஓசை என்றார். இதுதான் வித்தியாசம். நாங்கள் வாயை திறக்க ஆனா வரவில்லையாம், ஆனா எங்கள் வாயை திறக்க பண்ணுகிறதா, அப்படித்தான் ஆனா என்ற முதல் ஓசை வருகிறது என்கிறார். இந்த இந்த இதிலேயே அந்த சூத்திரங்களை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். இளமையிலே படிக்காத நட்டம் இப்படி நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நீங்கள் போய் அந்த சூத்திரங்களை பாருங்கள். தொல்காப்பியர் சொல்லுகிறார் வாயை திறப்பித்து பிறக்கிற ஓசை, நன்னூலார் சொல்கிறார் வாயை திறக்க பிறக்கிற ஓசை. இதுல உண்மையான எது சரி என்றால், திறப்பித்து பிறக்கிற ஓசைதான் சரி என்றார். உள்ளே இருந்து அந்த சத்தம் வந்த உடனே அது வாயை திறந்து பிறக்கிறது. ஒரே ஓசை தான், அகரம் தான். இப்ப மற்ற அச்சரங்கள் எல்லாம் எப்படி வந்தது என்றால், அது நான் முன்னம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நாலு உறுப்புகளை வைத்து அந்த சப்தத்தை வெறுவராக மாத்துகிறார்கள். நாலு உறுப்புகளை வைத்து, இப்ப ஒரே மாவை வைத்து இட்லி வாக்குறதும் தோசை வாப்பதும் போல, இப்படி வார்த்தால் இட்லி, அப்படி வார்த்தால் தோசை, அதுக்கு அந்த கருவிகள் துணை செய்கின்றன. அதுபோல நம்முடைய நாக்கு, உதடு, அன்னம், நாக்கு, பல், இந்த நுட்புக்களும் தான் அகர ஓசையை வெறுபெரு ஓசையாக மாற்றுகிறது என்றார். அதுக்கு இலக்கணத்திலே தொல்காப்பியத்திலே எழுத்து புறப்பு என்றே ஒரு பகுதி இருக்கிறது. நான் இதையெல்லாம் சொல்ல, நான் ஏதோ இலக்கணம் எல்லாம் படித்தவன் எடுத்துள்ளார்கள், இது இந்த தெரிந்து கொண்ட பிறகு எடுத்து, நான் அதுக்குள்ளே போகவில்லை, இது இருக்கிறது என்று தெரிந்த அளவிலே தான் சொல்லுகிறேன். என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சப்தத்தை எப்படி வேறு வேறு சப்தமாக மாற்றுவது என்று நம் பெரியவர்கள் கண்டுபிடித்து அதிலே இருந்து பிறந்ததுதான் தமிழ் எழுத்துக்கள். இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், உலகத்தில் எந்த எழுத்தாக இருந்தால், அது தமிழோ ஆங்கிலமோ சிங்களமோ எந்த எழுத்தாக இருந்தாலும், இயல்பாக உள்ளே இருந்து பிறக்கக்கூடிய அகர ஓசையில் இருந்துதான் பிறக்க வேண்டும். ஆங்கிலேயருக்கு முதல் எழுத்து ஏ ஆக இருந்தால் போல, ஏ முதல் ஓசையாக ஒருவருக்கும் பெற முடியாது, ஆதான் ஓசை. அவர்கள் முதலெழுத்தாக ஏயை வைத்திருக்கிறார்களே தவிர, அந்த ஏய்க்கும் முதலாக இருந்து அந்த எழுத்தை இயக்குகிற ஓசை என்பது அகரம் தான். அந்த அகரத்தை கடவுளினுடைய உடன் நிற்கும் செயலுக்கு விளங்கப்படுத்துகிறார். எப்படி ஆனான் என்று மற்ற எழுத்துக்களாக மாறி அந்த எழுத்துக்களை கா என்ற எழுத்தை நான் சொல்கிறேன் என்றால், கா என்ற ஒரு எழுத்து தெரிகிறதே தவிர அதை இயக்குவது ஆ என்ற எழுத்து தான். ஆ என்ற எழுத்தை நீக்கிவிட்டால் கா என்ற எழுத்து போய்விடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல எல்லா உயிர்களும் இயங்கினாலும், அந்த உயிரினுடைய இயக்கத்துக்கு காரணமாக உள்நின்று இயக்கிப்பது இறைவன் என்பதற்கு இந்த அகரத்தை ஓமையாக கொண்டு விளக்கப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறார். படியுங்கள்.
அக்கரங்கட்கு எல்லாம் அகர உயிர் நின்றாற்போல், மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம். எக்கண்ணும் நில்லாய் இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு என்று நல் ஆகமம் ஓதும் நாடு.
படிங்க
பதவுரை. அக்கரங்கட்கு எல்லாம் எல்லா எழுத்துக்களிலும் அகர உயிர் அ என்னும் உயிரெழுத்து நின்றார்போல், இயைந்து அவற்றை இயக்கி நின்றார்போல், மிக்க உயிர்க்கு எண்ணற்ற உயிர்களிடத்தில் உயிராய் இயைந்து அவற்றை இயக்கும் உயிராய்.
பாருங்கள், எழுத்துக்கள் பல ஒரே எழுத்தாகி ஆனா அதற்குள்ளே நின்று இயக்குகிறது. அதுபோல உயிர்கள் பல ஒரே இறைவன் உள்ளே நின்று அத்தனை உயிர்களையும் இயக்குகிறான். அது உவமை பொருத்தத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும்.
மிக்க உயிர்க்கு எண்ணற்ற உயிர்களிடத்தில் உயிராய் இயைந்து அவற்றை இயக்கும் உயிராய் மேவினோம் யாம் பொருந்தியுள்ளோம். எக்கண்ணும் எவ்விடத்தும் நில்லாவிடத்து யாம் உடன் நின்று அறிவிக்காத போது, உயிர்க்கு அவ்வுயிர்களுக்கு நில்லாது அறிவு என்று அறிவு விளங்காது என்று நல் ஆகமம் குற்றமற்ற சிவாகமங்கள் ஓதும் கூறும் நாடு
இதனை நீ சிந்திப்பாயாக.
சிந்திப்பாயாக நாடு என்பது சிந்திப்பை குரு சொல்லுகிறார். எப்படி அகர ஓசை இல்லாவிட்டால் மற்ற அச்சரங்கள் இயங்காமல் போய்விடுமோ, அதுபோல நான் இல்லாவிட்டால் உயிர்கள் இயங்காது. உடன் செலுத்துதலுக்கு இது விளக்கம்.
பொழிப்புரை. அகரம் ஆகிய உயிர் ஏனைய எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் கலந்து உடனாய் நின்று அவற்றை இயக்கும். அதுபோல யாமும் எல்லா உயிர்களிடத்தும் உயிர்க்கு உயிராய் உடனிருந்து அவற்றை இயக்குவோம். அவ்வாறு யாம் எல்லா இடத்தும் நிறைந்து நின்று அறிவித்தால் அன்றி உயிர்களுக்கு அறிவு நிகழாது என்று ஆகமங்கள் கூறும். அதனை ஆராய்ந்த
இதிலே நான் சொல்லுகிறேன், இந்த உள்ள போக 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 நம்முடைய மூடத்தனங்கள் அல்லது நாங்கள் இறைவன் அங்கே இருக்கிறான்றால் என் உயிருக்குள்ளே கலந்து உயிராகவே இருக்கிறான். அவனை தேடி ஒவ்வொரு கோயிலாக ஒரு ஊராக போய் கொண்டிருக்கிறோம். நம்ம பாக்கியத்துக்குள்ளேயே பொருள் இருக்கத்தக்கதாக வெளிப்பூராக சில நேரத்துல இந்த கண்ணாடியை மாட்டி விட்டு கண்ணாடியை தேடுவோம். அது என்கிற வழிக்கு தான் அது விளங்கும். கண்ணாடியை மறந்து போய் அல்லது இப்படி மேல வச்சுட்டு கண்ணாடியை மறந்து போய் கண்ணாடியை தேடுவோம். அது நமக்குள்ளேயே இருக்கும். உள்ளெல்லாம் தேடி வீட்டுல மத்தவங்க கூட சத்தம் போட்டு கடைசியா பார்த்தால் கண்ணாடி மேலே இருக்கும். அதுபோல இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறான். அவனை தேடி யாத்திரைகள் முதலியவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப நிலை அது. மேல்நிலைக்கு வருகிற பொழுது ஞானியர்கள் பேசாமல் இருந்து விடுவதற்கு காரணம் அவர்களுக்கு தமக்குள்ளே இறைவன் இருக்கிற காட்சி தெரிந்தபடியால் தேடுதல் இல்லாமல் போய்.
விளக்கம். அகர உயிரின் முதன்மை. ஒலிக்கும் முயற்சிகளுள் முதல் முயற்சி வாயை திறத்தல். அந்த முதல் முயற்சியிலேயே வாயை திறந்த அளவிலேயே உண்டாவது ஆ என்னும் ஒலி. மற்றைய ஒலிகள் வாயை திறப்பதோடு வேறு சில முயற்சிகளும் செய்ய பிறப்பவை ஆகும். வாயை திறத்தல் ஆகிய அம்முதல் முயற்சியின்றி பிற முயற்சிகள் நிகழா என்பது தெளிவு. அம்முதல் முயற்சியோடு கூடியே பிற முயற்சிகள் நிகழ்கின்றன. எனவே முதல் முயற்சியில் பிறப்பதாகிய அகர ஒலியோடு கூடியே பிற முயற்சிகளில் பிறப்பனவாகிய மற்றைய ஒலிகள் எழுகின்றன என்பதும், அகர ஒலியின்றி பிற எழுத்தொலிகள் இல்லை என்பதும் புலனாகும்.
எனவே இதெல்லாம் நமக்கு நம் இனப்பெருமை, நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பெருமை. அதாவது அச்சரமாக பிறக்கிற முதல் சவுண்டையே தன்னுடைய முதல் எழுத்தாக்கியவன் தமிழன். இது நமக்கு இல்லாத பெருமைகளை என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இருக்கிற பெருமை. அச்சர பிறப்பிலே அச்சரங்கள் இல்லாவிட்டால் அறிவில்லை. இது பற்றி வேற என்ன விஷயங்கள் வரப்போகிறது. அச்சரங்கள் இல்லாவிட்டால் அறிவில்லை. அப்ப அச்சரங்கள் தேவை. அச்சரங்களிலே வாயை திறக்காமல் ஒரு அச்சரம் பிறக்காது. இது ஒரு அடிப்படை. இது எந்த நாட்டிலையும் துணிந்து போய் சொல்லலாம். வாயை திறக்காமல் அச்சரங்கள் பிறக்காது. வாயை திறந்த உடனே வருகிற முதல் அச்சரம் இது என்றால் தமிழ். ஆனா என்ற அச்சரம் தான். ஆ என்ற ஓசைதான் வருகிறது. ஹா என்று நீங்க சொல்லி வாயை திறந்தாலே அந்த ஆ என்ற சத்தம் வரும். அந்த முதல் சவுண்டையே முதல் எழுத்தாக கொண்டவர்கள் தமிழர்கள் என்பதிலே நாங்கள் எவ்வளவு தூரம் பெருமை பண்ணி. இது எக்ஸலண்டா அமைந்த ஒன்று அல்ல, எச்சையலா அமைந்த ஒன்று அல்ல. ஒரு எழுத்து அமைப்பிலே இது தெரிந்து விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற பொழுது எவ்வளவு தெய்வீகமான மொழி இந்த மொழி என்கின்றதனுடைய பெருமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். படியுங்க.
எனவே எழுத்துக்கள் எல்லாம் அடிநிலையாய் எழுத்துக்களுக்கெல்லாம் அடிநிலையாய் இருப்பது அகர உயிரே ஆகும். அதுபோல இறைவனே எப்பொருளின் இயக்கத்திற்கும் முதலாய் நிற்கின்றான். அகர உயிரும்
ஒரு செய்தி சொல்லி வருவேன். ஆனா தனித்து நிற்கும், மற்ற எழுத்துக்களோடு கலந்து நிற்கும், மற்ற எழுத்துக்களை இயக்கியும் நிற்கும். இதை விட கடவுளுக்கு வேற என்ன ஓமை சொல்ல முடியும்? ஆனா ஆனாவாக தனித்து நிற்கும், ஆனாவுக்குள்ளே கலந்து நிற்கும், ஆனாவாக நின்று எல்லா எழுத்தையும் இயக்கியும் நிற்கும். இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பதற்கு ஆனாவை வேற வேற ஒன்றுண்டா? அதனாலேதான் உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனிலையும் இதையே சொல்லுகிறார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும். ஆண்டவனுக்கு விளக்கம் ஆனாவை விட வேற சொல்றதுக்கு உலகத்திலே ஒன்றும் கிடையாது. ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்பான் என்பது உண்மையானால் அதுக்கு ஒரு உவமை சொல்லு என்றால் ஆனாதான் உவமை. அதுக்கு மேலே ஒன்று ஒவ்வொன்றுக்கு ஒன்றாய் நிற்பதற்கு ஒன்று சொல்லலாம், வேறாய் நிற்பதற்கு ஒன்றாய் சொல்லலாம், உடனாய் நிற்பதற்கு ஒன்றை சொல்லலாம். இதை விட மூன்றுக்குமான ஓமை என்பது ஆனாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது ஒரு பெருமை.
அகர உயிரும் நிகரில் இறையும் எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மையெழுத்தும் என இருவகைப்படும். அவ்விருவகை எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. உலகம் சித்தும் சடமும் என இருவகைப்படும். சித்து என்பது அறிவுடைய உயிர்களின் தொகுதியை குறிக்கும். சடம் என்பது அறிவற்ற பொருள்களின் தொகுதியை குறிக்கும். இவ்விரண்டும் சேர்ந்ததே உலகம். சித்தும் சடமும் ஆகிய இவ்விரண்டிலும் இறைவன் கலந்து உடன் இருக்கின்றான். எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அகர உயிர் இந்தியமையாதது. அதுபோல சித்தும் சடமும் ஆகிய உலகத்தின் இயக்கத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன். இறைவன் சித்தாகிய உயிர்களோடு உடனாய் நின்று அவற்றின் அறிவை விளங்க செய்கின்றான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டது. அதோடு முடியுது.
உயிரோடையும் கலந்திருப்பான், மெய்யோடையும் கலந்திருப்பான். எழுத்துக்களிலே சொல்லுகிறேன், உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அமைந்தது என்று தெரியலே. அதனாலேதான் இந்த அகர ஓசையை கலந்துதான் அச்சரங்களை சொல்வதையே ஒரு பழக்கமாக்கி வைத்திருக்கிறோம். ஆனா அவனா இந்த ஆ ஓசையை சேர்க்கிறோம் பாருங்கள், ஈனா எல்லாத்துலயும் ஆனவர். அது போல மெய்யெழுத்துக்கு வர்றது காணா மானா தானா. இந்த ஆ சவுண்ட் எல்லாவற்றுக்குள்ளும் கலந்து இயக்குவதை சொல்லுகிற முறைமையிலேயே உண்டாக்கி இருக்கிறான். இப்போ க த என்று சொன்னால் அதுதான் உண்மையில அந்த எழுத்தினுடைய ஒளி வடிவம். அதை சொல்லுகிறதுக்கு எப்படி பழக்கி வைத்திருக்கிறார்கள், ஆனா தானா பானா என்று அந்த அச்சரம் கலந்திருக்கிற அழகையே சேர்த்து ஒரு எழுத்து முறை வைத்திருக்கிறது என்பது இவ்வளவு தூரம் இந்த மொழி அமைப்பையும் இறையமைப்பையும் நம் தமிழர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. இன்றைக்கு நாம் படித்ததன்படி இறைவன் சூரியனைப் போல புறத்திலே நின்றும் உயிருக்கு அறிவை விளக்கம் செய்வான். பொறிகளுக்கு உயிர் உள்நின்று விளக்கம் செய்வது போல உயிருக்கு உயிராய் நின்றும் இறைவன் விளக்கம் செய்வான். ஆனா அச்சரங்களோடு கலந்து அதை மற்றைய அச்சரங்களையும் இயக்கி நிற்பது போல இறைவன் உயிரோடு கலந்து உயிர்களை இயக்கி நிற்கின்றான். ஆகவே நீ என்ன செய்கிறாய், நீ யார் என்று கேட்டதற்கு உன்னோடு கலந்தும் இருக்கிறேன், கலவாமலும் இருக்கிறேன், உன்னை இயக்கியும் நிற்கிறேன் என்பதை விடையாக இறைவன் சொன்னான் என்கிற அளவிலே
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.